நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்த மாதம் நாம் பேசவிருக்கும் திரைப்படம் 2008 வெளியான ஆஸ்திரேலியா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மார்க் ஆந்தனி லோஹர்மேன். இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் நிக்கோல் கிட்மென், ஹியூஸ் ஜாக்மென், டேவிட் வென்ஹாம், பிராண்டன் வால்டர்ஸ் மற்றும் டேவிட் கல்ப்லில். அதாவது இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்பது 2 தொடக்கத்தில் வடக்கு ஆஸ்திரேலியாவில் நிகழ்வதாக தான் கதை களம் அமையுது. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, மேல்தட்டு பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பில் ஒரு கால்நடை நிலையம் ஒன்று இருக்குது. அதை வந்து மரபு உரிமையாக அவர்கள் பெற்று எடுக்கிறாங்க. அவங்களுடைய கணவன் இருந்து அவங்களுக்கு வந்து மரபு உரிமையாக ஹெரிட்டேஜ் வழியாக இன்ஹெரிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த மாடுகளை வந்து கைப்பற்றி அதை வந்து கவர்றதுக்காக பக்கத்திலேயே வேறு ஒரு கூட்டமும் இருக்குது. வேறு ஒரு நபரும் அதே பண்ணை முதலாளியாக இருக்கிற ஒருத்தரும் முயற்சி பண்ணுறாரு. அவர்கிட்டிருந்து அந்த மாடுகளை காப்பாற்றி கிட்டத்தட்ட 1200 மாடுகள் இருக்குது. அந்த மாடுகள் கால்நடைகள் எல்லாத்தையும் வந்து 100 மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் அவங்கள அந்த கால்நடைகள் எல்லாத்தையும் வந்து படை வீரர்களுக்கு பயன்படுத்தும் விதமாக அந்த மாட்டு இறைச்சிக்காக கொண்டு போய் கப்பலில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த பெண்மணி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக ஒரு ட்ரோவர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பயணத்தை வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த இடைப்பட்ட பயணத்தின் போது அவங்களுக்குள்ள என்ன மாறுதல் ஏற்படுதுங்கிறது தான் இந்த திரைப்படம் காமிக்குது. என்னென்ன அவங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தது, இதுக்கு நடுவில் அந்த போர் வேற மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜப்பானிய படைகளுடைய போர் வீச்சு எப்படி இருக்குது, பேர்ல் ஹார்பர் நடந்து முடிஞ்சோடனே இங்கே இந்த கதைக்களம் அமைகிறதுனால அதோடைய வீரியம் அதோடைய தாக்கம் இங்கே எப்படி இருந்தது, இதுக்கிடையில் நல்லா அப்படிங்கிற ஒரு பூர்வக்குடி சிறுவன் ஒருவன் இந்த கதையில் வர்றான். இவர்கள் மூவரையும் சுற்றி நிகழும் ஒரு கதை தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டியது வந்து இந்த நடிகர்களுடைய பங்களிப்பு. இந்த திரைப்படத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். நிக்கோல் கிட்மேன் வந்து லேடி சாராங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஹியூ ஜாக்மன் வந்து ட்ரோவர், த ட்ரோவர் அப்படின்னே ஒரு பேரே வராது அவருக்கு, த ட்ரோவர் அப்படின்னே வருவார். அதே போல் அந்த நல்லாங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த அந்த சிறுவனுடைய நடிப்பு அபாரமாக இருக்கும், பிராண்டன் வால்டர்ஸ் அப்படிங்கிறவர் அந்த சிறுவன். அதே போல் அவர்களுடைய தாத்தாவாக, அந்த நல்லாவுடைய தாத்தாவாக நடித்திருக்கும் கிங் ஜார்ஜ் என்ற பெயரில் நடிச்சிருக்கும் டேவிட், அவர்களுடைய நடிப்பு அபாரமாக இருக்கும். இந்த டேவிட் என்பவர் வந்து 1971 வெளியான த வாக் அபவுட் அப்படிங்கிற திரைப்படத்தில் சிறுவனாக நடித்திருந்த ஒரு நடிகர். இந்த திரைப்படத்தில் அவர் வந்து தன்னுடைய பேரனை வாக் அபவுட் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வரும். அதே போல் எதிர்மறை கதாநாயகனாக நடிச்சிருக்கும் நீல் ஃப்ளெட்சர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் டேவிட் வென்ஹாம், இவர்கள் நடிப்பு எல்லாமே அபாரமாக இருக்குது. இந்த நடிகர்களை கொண்டு மார்க் ஆந்தனி அவர்களுடைய இயக்கம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இந்த திரைப்படத்தில் சினிமாட்டோகிராஃபிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. மாண்டி வால்கர் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ஆஸ்திரேலியாவை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் அந்த நிறையா சிஜி ஒர்க் இருக்குது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. அதில் வந்து அந்த கால்நடைகளெல்லாம் மேய்ச்சி கொண்டு போகும்போது காமிக்கிற அந்த கேமரா, அந்த லேண்ட்ஸ்கேப், அதெல்லாம் ரொம்ப அபாரமாக இருக்குது. அதே போல் ஒரு கட்டத்தில் வந்து மாடுகள் மிரண்டு ஓடும், தீ வச்சு விட்ருவாங்க, அந்த நெருப்புக்கு பயந்து மாடுகள் மிரண்டு ஓடும் போது அந்த கேமரா ஒர்க்கும் சரி, அதே போல் பின்னணி இசை, சினிமாட்டோகிராஃபர் மாண்டி வால்கர் அந்த இடத்துல நம்ம பாராட்டும் போது அதே நேரத்தில் அந்த இசை கொஞ்சமும் குறையாமல் அதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக கொடுத்துருக்கிற அந்த இசையமைப்பாளர் டேவிட் ஹிர்ச்ஃபெல்டர், இவர்களோட இசையும் ரொம்ப அபாரமாக இருக்குது இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து மிக நுட்பமாக நான் கவனித்தது, நான் திரைப்படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அந்த திரைப்படம் குறித்து சில கட்டுரைகள் வாசித்தேன். அப்போ நான் ரொம்ப வியப்பாக நான் கவனித்தது வந்து ஒரு திரைப்படத்தின் தாக்கம் வந்து குறிப்பாக வசனங்களில் இருக்கும் அல்லது காட்சி அமைப்பில் இருக்கும். இந்த திரைப்படத்தில் இரண்டுலையுமே அது இருக்குது. காட்சி அமைப்பில் ஒரு கவிதை போல், காட்சி கவிதை போல் சில காட்சிகள் அப்படியே நம்மளுக்கு சிலதை சொல்லிடும். அது நீங்கள் திரைப்படம் பார்க்கும் போது வந்து ஒரு காட்சிக்கு அப்புறம் ஒரு காட்சி, எந்த வசனமும் இருக்காது, அந்த காட்சியே உங்களுக்கு வந்து சில கருத்துக்களை சொல்லிடும். சில வசனங்கள் குறிப்பாக சொல்கிறது வந்து ஹியூஸ் ஜாக்மேன் வந்து, அதாவது அந்த ட்ரோவர் வந்து லேடி சாராவை வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க, ஒரு வாகனத்தில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பார். இப்போ வந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே நான் வந்து பயணப்படும் போது வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் எடுத்துகிட்டு போக விரும்புவேன், லக்கேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நான் நிறையா நான் வந்து என்னுடைய உடைமைகள்னு எதுவும் அதிகமாக எடுத்துக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பெரும்பான்மையான மனிதர்களுக்கு வந்து நிறையா பொருள் சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், நிறையா லக்கேஜஸ்ஸு. சில பேர் நிலத்தை உரிமையை கொண்டாடுவாங்க, சில பேர் பொருட்களை உரிமையை கொண்டாடுவாங்க, இன்னும் சில பேர் சில மனிதர்களையே உரிமையை கொண்டாடுவாங்க. இதெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர வைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து திடீர்னு எடுத்துட முடியும். ஒன்றே ஒன்று இறுதியில் நம்மளதுன்னு உறுதியாக இருக்க போகிறது என்னென்னா நம்மளுடைய கதை தான். அதை ஒரு நல்ல கதையாக நம்ம எழுத முயற்சி பண்ணணும்னு ஒரு ஒரு வசனம் வரும்.
Very outback adventure, isn't it?
I'm not saying it's for everyone.
No, definitely not for everyone.
Most people like to own things, you know, land, luggage, other people. It makes them feel secure. But all that can be taken away. And in the end, the only thing you really own is your story. Just trying to live a good one.
Yes, yes, an adventure story. Mm-hmm.
And in the end, the only thing you really own is your story. To really own is your story-ங்கிற வரி படத்தின் இறுதி வரை வரும். அந்த அந்த நல்லாங்கிற அந்த பூர்வக்குடி சிறுவன் வந்து அப்படியே வாக் அபவுட் போகும்போது அது அந்த வாக் அபவுட்டாக போகிறது எவ்வளோ முக்கியங்கிறத அவர் சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அவங்களுடைய கதை உருவாகும். இந்த வசனம் அந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய தாக்கமாக எனக்கு பட்டுச்சு. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறமா சில விமர்சன கட்டுரைகளை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம் வந்து, ஒரு படம் நம்ம நினைவில் ஏன் நிற்குது? இந்த திரைப்படம் வெளியானது 2008 சில திரைப்படங்கள் மட்டும் நம்ம நினைவில் நிற்குது. அதோடைய அடிப்படை தர்க்கம் என்ன? ஏன் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதுக்குமான காரணங்கள் என்ன? இது போன்ற படங்கள் வந்து நினைவு கூறப்படுவதற்கு முக்கியமான காரணம்னு நான் நினச்சது வந்து, வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்றதுங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் எத்தனையோ வணிக ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தை படத்தையும் இதை குறித்த விமர்சனத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு சில தமிழ் திரைப்படங்கள் நினைவுக்கு வந்தது. உதாரணமாக மணிரத்னம் அவர்கள் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து அந்த திரைப்படத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, ரொம்பவும் வசையும் பாடப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஈழ அரசியல் குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் உள தொடர்பு இல்லாததுனால பெரும்பான்மையான பார்வையாளர்கள் மத்தியில் எப்படி அந்த படம் அணுகப்பட்டதுன்னா, ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்குமான உறவை சொல்லும் படமாக மட்டுமே அந்த படம் பார்க்கப்பட்டது. அதே போல் இன்னொரு ஒரு திரைப்படம் வந்து பாலா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நான் கடவுள் என்ற திரைப்படம். அதில் வந்து கடவுளை கேலி பேசுகிறாங்க, பிச்சைக்காரர்களை பற்றிய ஒரு திரைப்படம் அதுன்னு எளிமையாக முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து அகோரிகளை பற்றிய திரைப்படம் அப்படின்னு போயிடும். ஆனால் இது இரண்டுக்கும் நடுவில் ஒரு கதை களம் அதில் வந்து பயணித்துட்டே போகிறத நம்ம பார்க்க முடியாது. அந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்கும்போது அது ஒரு சார்புடைய கதை அல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த நான் கடவுள் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அழுத்தமான காட்சிகளுக்காகவே அது வந்து இன்றைக்கும் நினைவு கூறப்படுது. அதோடைய கதை என்னங்கிறது இன்றைக்கி பெரும்பான்மையான மக்களுக்கு மறந்து கூட போயிருக்கலாம். அதில் உள்ள காட்சிகள் வந்து அந்த சித்தரிப்பு அதுக்காகவே இன்றைக்கி வந்து பேசப்படுது. காட்சி வழியாகவே அது இன்னொரு சினிமாவை காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த திரைப்படம் தெய்வங்களை எள்ளி நகையாடுவது, பிச்சைக்காரர்களும் சிரிக்கிற மாதிரியான முகங்கள், அவர்கள் தனிமையில் இருக்கும்போது சிரித்து பேசி விளையாடுவாங்கங்கிற அவர்களுடைய அந்த உலகத்தை காமிப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ் மனதை தொட்ட காட்சிகளாக அந்த திரைப்படத்தில் இருக்கும். ஆனால் இதில் அந்த அகோரிகளுக்கும் அந்த பிச்சைக்காரர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு மெல்லிய கோடு, அந்த அகோரிகளின் உலகில் இருக்கும் சுதந்திரத்திற்கும் பிச்சைக்காரர்களின் உலகில் இருக்கும் அடிமைத்தனத்திற்கும் இடையே இருக்கும் முரண்பாடை அந்த படம் காமிச்சிருக்கும். இதை வந்து அந்த திரைப்படத்தின் விமர்சனம்னு கூறப்பட்ட எந்த விமர்சனமுமே குறிப்பிட்டதாக எனக்கு தெரியல. அதே போல் அங்காடி தெருவில் அதில் உள்ள சின்ன சின்ன கதை மாந்தர்களாகவே நம்மளுக்கு வந்து மனசில் நிற்குமே தவிர, அதில் வந்து உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த எளிய மக்களுடைய சுரண்டல், அந்த பின்னணி, அதோடைய வழி, அந்த அதில் தான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த விமர்சனங்கள் அது வரவே இல்லை. அதில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வரி ஒரு வசனம் வரும், யானை வாழ்கிற அதே காட்டில் தான்டா எறும்பும் வாழுது அப்படிங்கிற அந்த ஒரு வரி அந்த கதையோட மையமாக எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த படம் அளிக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல, விற்க தெரிஞ்சவன் வாழ தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்கிற அது போன்ற வரிகள் வந்து அந்த படத்தோடைய முழுமை கருவையும் தூக்கி கொடுக்குற ஒரு பார்வையாக விமர்சனங்களில் வரவே இல்லை. அது மாதிரி இந்த திரைப்படத்தில் அந்த பூர்வக்குடி சிறுவனாக வர்ற அந்த நல்லாங்கிற பையன் வந்து ஐ சிங் யூ டு மீ அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி அதை சொல்லுவார், ஐ சிங் யூ டு மீ. அந்த வரியை நம்ம வந்து அப்படியே யோசிச்சு 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 பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு வாசகம் அது. ஐ சிங் யூ டு மீ, நான் உன்னை வந்து எங்கிட்ட வர வைக்கிறேன் அப்படின்னு நம்ம பொருள் பண்ணிக்கலாம். நான் என்னோடய இசை மூலமாக உன்னை நான் வந்து அடைகிறேன், நீ என்னை வந்து அடைய வைக்கிறேன் உன்னை. அப்போ எப்படி ஒன்று அது அந்த வார்த்தை ஐ சிங் யூ டு மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி ஒரு இந்த திரைப்படத்தின் கருவாக எனக்கு பட்டது. அந்த கடைசியில் தான் அந்த கதாநாயகி அது புரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த முறை நான் அதை கவனித்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ சிங் யூ டு மீ அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த திரைப்படத்தின் அந்த கலாச்சாரத்தின் மையமாக எனக்கு பட்டது.
I will come and find you, whatever happens, whatever it takes, we'll be together again, I promise.
I believe you, Mrs. Boss.
Come on, child, quickly, quickly.
Mrs. Boss.
I sing you, Tommy. You'll be brave.
Mrs. Boss, I sing you, Tommy.
And I will hear.
அதே போல் இந்த ஆஸ்திரேலியா என்ற திரைப்படத்தை ஆஸ்திரேலிய விமர்சகர்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க, அமெரிக்க விமர்சகர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி பார்க்குறாங்க, யூகேவை சேர்ந்த விமர்சகர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி பார்க்குறாங்கிறது நம்மளுக்கு தனித்தனியாக அதை பார்க்க முடியுது. இந்த திரைப்படத்தை இது வந்து ஒரு வார் மூவி, ஒரு போர்க்கட்டத்தை காண்பிக்கும் ஒரு படம், ஒரு திரைப்படம்னு இதை சொல்கிறாங்க. இல்லை இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது வந்து ட்ரோவர்ஸ் பற்றிய கதை, கால்நடை மேய்ப்பரை பற்றிய கதைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆஸ்திரேலியாவில் அந்த ஸ்டோலன் ஜெனரேஷனுங்கிறவங்களை பற்றி இது மெல்லிய பின்னாடி அவர்களுடைய வலியும் அவர்களுடைய வேதனையும் எப்படியெல்லாம் அவங்க பயந்துருக்காங்கிறது ஒரு பின்னாடி காட்சிகளாக அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இதை முழுமையாக கொடுக்கறது தான் இந்த ஆஸ்திரேலியாங்கிற திரைப்படம். இது எல்லாமே அதில் இருக்குது. ஆஸ்திரேலியா வாழ்க்கை இருக்குது, ஆஸ்திரேலியா அளிக்கும் செல்வங்கள் இருக்குது, ஒரு சுரண்டப்பட்ட மக்களின் வலி வேதனை ஓலம் இந்த திரைப்படத்தில் இருக்குது, திருடப்பட்ட தலைமுறை என்று அறியப்படும் ஸ்டோலன் ஜெனரேஷன் அவர்களுடைய வலி இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதே போல் இது ட்ரோவர்ஸ் பற்றின கதை தான், இது வார் பற்றின கதை தான், ஒரு ஃபேமிலி ட்ராமா பற்றின கதை தான். ஆனால் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படம்னா இது இந்த ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை வந்து குடும்பத்தினர் அனைவருமா உட்கார்ந்து பார்த்து மகிழலாம். இந்த திரைப்படத்தை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.